இன்றைக்கி மகாஸ்கந்த சஷ்டி. ஒரு கந்த புராண பாடல் ஞாபகம் வந்தது. புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி, மேலா நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி, என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாதபங்கயங்கள் போற்றி. மகான் எல்லாருமே என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் அப்படின்னு சொல்றார். எனக்கு ஒரு யோகியதையும் கிடையாது, அவளுடைய கிருபை மேல விழுந்தது. அவ அந்த குருவோ அந்த தெய்வமோ அவ வள்ளல் தன்மையினால, காரணம் இல்லாமல் கொடுக்குற அந்த குணத்தினால எனக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு மகான்கள் சொல்கிறா. மாணிக்க வாசகர் கூட, முக்தி நெறி அறியாத மூர்க்கரொடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்கிறார். அச்சோங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். நான் முக்தி நெறினா என்னென்னு தெரியாத மூர்க்கர்களோடு தெரிஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு பக்தி நெறினா என்னன்னு சொல்லி கொடுத்து என்னுடைய பழைய வினைகளெல்லாம் போக பண்ணி சித்தமலம் அறிவித்து, அந்த வினைகள்லாம் எப்போ நிற்கும்னா, இந்த கர்ம கத்தி நம்மளை தொடராமல் இருக்கணும்னா அதுக்கு மூல காரணமான அஜ்ஞானம் போகணும். அந்த அஜ்ஞானத்தை போக்கி சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு, அந்த அருள் அதை என்னால் நினச்சி பார்க்க முடியுமா, இந்த மாதிரி யார் பெறுவார் அப்படின்னு தன்னை ரொம்ப கீழானவர்களில் ரொம்ப கீழானவன் நினைக்கிறதுனால அவளுக்கு எனக்கும் ஒரு அருள் கிடைச்சதே அப்படின்னு மகான்கள் சொல்கிறா. அதை ரொம்ப சின்சியராக ஃபீல் பண்ணி தான் அவள் சொல்கிறா. மூக்க கவி கூட இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்துதி சதகத்தில் 87வது ஸ்லோகம். பவித்ரய ஜகத்ரயி விபுத போத ஜீவா துபிஹி புரத்ரய விமர்தினா புலக கஞ்சுலீதாயிபிஹி பவக்ஷய விசக்ஷணைஹி வியசனமோக்ஷணைர் வீக்ஷணைஹி நிரக்ஷர சிரோமணிம் கருணையைவ காமாட்சி மாம் அப்படின்னு சொல்கிறார். நிரக்ஷர சிரோமணி அப்படிங்கிறார். வேதாந்த சிரோமணி, வியாக்கரண சிரோமணி, மீமாம்சால சிரோமணி அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒரு இந்த காலத்தில் எம்ஏன்னு சொல்லலாம், அது ஈக்குவலண்ட் சிரோமணிங்கிறது. மகாபரிவா கூட எம்ஏ சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னபோது, சான்ஸ்கிரிட்டை பற்றி படிச்சிருக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறா. அது சிரோமணி படித்தா தான் அந்த லாங்குவேஜ்லேயே ஒரு விஷயங்களை படிக்கிறது. இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் ஈக்குவலண்ட்டை படித்தா சம்ஸ்கிருதத்தை பற்றி இங்கிலீஷில் படிக்கிறது அது போகாது, சம்ஸ்கிருதமே படிக்கணும் அப்படின்னு பெரிவா சொல்லி கொடுத்துருக்கா ஒருத்தருக்கு. அந்த மாதிரி சிரோமணி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த டைட்டில். இவர் சொல்கிறார் மூக்க கவி, நிரக்ஷர சிரோமணி, ஒரு அக்ஷரம் தெரியாதவர்களுக்குள்ள நான் தலை சிறந்தவன் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட என்னையும் ஹே காமாட்சி கருணையை, உன்னுடைய இயல்பான அந்த அவ்யாஜ கருணையினால் மாம் பவித்ரய என்னை தூய்மைப்படுத்து. நீ ஏன் பண்ணுவேன்னா, உன்னோட கட்டாட்சம் பண்ணிகிட்டே இருக்குது. உன்னோட கட்டாட்சம் என்னெல்லாம் பண்ணுறது, ஜகத்ரய விபுத போத ஜீவா துபிஹி, உலகிலும் விபுத்தா அப்படின்னா ஞானிகள், ஞானிகளுடைய போத ஜீவாதுபி, அவளுடைய அந்த ஞானத்துக்கு உயிர் நாடி உன்னுடைய கட்டாட்சம் தான். புறத்ரய விமர்தினஹா புலக கஞ்சுலீதாயிபிஹி, ரொம்ப அழகான ஒரு வரி. புறத்ரய விமர்தினஹா, முப்புறங்களை அழித்த பரமேஸ்வரனுக்கு புலக கஞ்சுலீதாயிபிஹி, உன்னுடைய கட்டாட்சம் என்ன பண்ணுறது, புலகம்னா மயிர்கூச்சரியர். காமாட்சி சுவாமியை பார்த்தோன்னே சுவாமிக்கு புல்லரிக்கிறதான் அந்த புலகாங்கிதம், அவருக்கு ஒரு சட்டை மாதிரி அவருக்கு உடம்பு மேலே இருக்குது. கஞ்சுலினா ஒரு கோட் மாதிரி, அவருக்கு புலகாங்கிதம் அப்படிங்கிற சட்டையை உன்னுடைய கட்டாட்சம் போட்டு விட்டுடுத்து அப்படிங்கிறார். என்ன அழகான ஒரு ப்ரெசன்டேஷன். புறத்ரய விமர்தினஹா புலக கஞ்சுலி தாயிபிஹி, பவக்ஷய விசக்ஷணைஹி, சம்சாரத்தை போக்குவதில், குறைப்பதில். நேற்று கூட இந்த கர்மா கான்ட்ராக்ட் ஆகிறதே ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி சம்சாரத்தை வந்து அழிப்பதில், குறைப்பதில். விசக்ஷணைஹி, விசக்ஷணா அப்படின்னா ஊகாபோக சமர்த்தன் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். எதை எடுத்துக்கணும், எதை விடணும், அந்த சாமர்த்தியத்துக்கு விசக்ஷணம், விசக்ஷணம் பேர். காமாட்சியுடைய கட்டாட்சம் தன்னுடைய பக்தனுக்கு சம்சார பந்தத்திலிருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு அவனுக்கு எதை சேர்க்கணும், அவனுக்கு எதை அவன்கிட்டேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற திறமை படைத்தவை. வியசனமோக்ஷணை, வியசனம்னா துக்கம், துக்கத்தை போக்குறது காமாட்சியுடைய கட்டாட்சம். அந்த அப்பேற்பட்ட வீக்ஷணை, காமாட்சி உன்னுடைய கட்டாட்சத்தினால் மாம் பவித்ரயா, என்னையும் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். மகாபிரிவா தான் காமாட்சி கட்டாட்சம். அந்த காமாட்சி கட்டாட்சம் எது நமக்கு நல்லதோ அதை சேர்த்து வைக்கும், எது நமக்கு வேண்டாதோ அதை விளக்கும். அந்த மாதிரி நம்மளோட அஜ்ஞானத்தினால பகவான் நமக்கு கொடுக்கறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நம்மகிட்டேருந்து எடுக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். அந்த வருத்தங்களையெல்லாம் வியசன மோக்ஷணை, காமாட்சி நம்பினா அந்த துக்கம் போகும். யோக்கியத்தை எதுவும் இருக்க வேண்டாம், அந்த நம்பிக்கை இருந்தால் போகும். நம்பிக்கை இருந்தால் நிரக்ஷர சிரோமணியாக இருந்தாலும் அந்த காமாட்சி கட்டாட்சம் நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது சுவாமிகள் பிரிவாட்டை எப்படி அந்த சரண்டரோடு இருந்தார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது. மகாபிரிவா பவக்ஷய விசக்ஷணைஹி அப்படிங்கிறதுக்கு எதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்யூவில் 10 பேர் இருப்பா. ஒருத்தர் தட்டு நிறைய பழங்களை கொண்டு வருவார், அவர்கிட்ட பிரிவா நீ இந்த வாசலில் எழுதினருக்கெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்வார். பின்னாடி ஒருத்தர் தட்டில் பழம் வச்சுருப்பார், அவர் பயப்படுவார், ஆஹா பிரிவா நம்மளோட காணிக்கை ஏற்றுக்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு. அவா வரும்போது பிரிவா அன்போடு விசாரித்து அந்த பழத்தட்டை உள்ள வை அப்படின்பா. ஏன்னா முன்னாடி வந்தவன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அது எங்கேருந்து வந்த பணமோ நமக்கு தெரியாது, அந்த பழம் நம்மளுக்கு வேண்டாம், அதனால் அவனே தானம் பண்ண சொல்லிட்டேன், இது இவர் ரொம்ப உத்தமர், இது நம்மளுடைய பூஜையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எதை தள்ளணும், எதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது பிரிவா அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தா லைஃப் முழுக்க. அப்பேற்பட்ட பிரிவா நமக்கு குருவாக கிடச்சாச்சுன்னொன்னே சுவாமிகள் முழுக்க தன்னை சரண்டர் பண்ணிட்டார். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், சுவாமிகள் ஜானகிராம அம்மாவுடைய மாப்பிளையாத்தில் ஹைதராபாத்தில் சப்தாகம் பண்ணுறார். 4வது நாள் கடுமையான ஜுரம். அந்த மாப்பிள்ளை ஜானகிராம அம்மாட்ட இந்த சப்தாகம் பூர்த்தி ஆனோம், நீங்கள் பெரியவாட்டை போய் முறையிடணும்னொடனே ஜானகிராம அம்மா காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாட்டை முறையிடுறார். இந்த மாதிரி மாப்பிளையாத்தில் சப்தாகம் நடக்கிறது, பாகவதற்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்னோடனே பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறா. அங்கே சுவாமிகளுக்கு ஜுரம் சரியாகி அந்த சப்தாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தோடனே சுவாமிகள் நம்ம பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணலாம், அவரோட ஆசீர்வாதத்தால் தான் இந்த சப்தாகமே முடிஞ்சது அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா உடம்பு சரியில்லையா, சரியாயிடுத்தா உண்மை கேட்கலையா. திருவிடமூர்த்தூரில் மகாதானபுர தெருவில் ஒரு பஜனை மடம் இருக்குது, அங்கே போய் ஒரு சப்தாகம் பண்ணுங்கோ, அங்கே இன்னார சொல்லி அவள் அவங்களுக்கு சகாயம் பண்ணி கொடுப்பான்னு சொல்கிறா. அந்த மாதிரி அன்றைக்கே உடனே ட்ரெயின் பிடிச்சி பெரியவா சொன்னாளேன்னு சுவாமிகள் அங்கே போகிறா. அந்த திருவிடமருதூரில் இருக்கிறவாளுக்கு எங்களுக்கு இப்போ வசதி இல்லை, நாங்கள் சாப்பாடு மட்டும் போடுறோம், நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறா. சுவாமிகள்கிட்ட பெரியவா எந்த ஒரு போர்டும் வைக்கக்கூடாது, போஸ்டர்லாம் அடிக்கூடாது, யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் சொந்த சத்தமாக பண்ணுங்கன்னு சொல்லிக்க, ஆத்மார்த்தமாக பண்ணுங்கன்னு. அதனால் சுவாமிகள் கும்பகோணத்தில் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு தினம் ஆட்டோ பிடிச்சி அந்த பஜனை மடத்துக்கு போய் அங்கே அந்த சப்தாகத்தை படித்து அவள் சாப்பாடு போட்டிருக்கா, அதை சாப்பிட்டுன்ட்டு இந்த மாதிரி 7 நாள் பூர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கா. நம்ம ஒருத்தரை குருன்னு வச்சுட்டு அவள் சுவாமி பேச்சு கேட்கணும்னு நினச்சா அதுலேருந்து சௌரியம் வரணும்னு நினைப்போம். இந்த மாதிரி ஜுரமாக இருந்து வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த ஊரில் போய் ஆத்மார்த்தமாக தைப்பூசத்தன்னைக்கு பூர்த்தியாகிற மாதிரி ஒரு சப்தாகம் பண்ணுன்னா அதை ஆணையாக எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிற சிரமங்களெல்லாம் பார்க்காம அந்த சப்தாகத்தை சுவாமிகள் பூர்த்தி பண்ணியிருக்கார். மடத்துலேருந்து பெரிவா புடவை வேஷ்டி பழங்கள் பணம்லாம் கொடுத்தமிச்சிருக்கா. அந்த லாட்ஜுக்கும் ஆட்டோவுக்கும் என்ன செலவோ கரெக்டாக அந்த பணம் பெரிவா கொடுத்தமிச்சிருக்கா. அப்படி பெரிவாளை நம்பியிருந்ததுனால பவக்ஷய விசக்ஷணைஹி வீக்ஷணைஹி, நமக்கு எது நல்லதுங்கிறது குருநாதருக்கு தெரியும், அவர் பண்ணுறதெல்லாம் நமக்கு நல்லது அப்படின்னு சுவாமிகள் நம்பி பெரிவா பேச்சை கேட்டார். அதனால் வர கஷ்டங்களெல்லாம் அவருக்கு வியசனமோக்ஷி அப்படின்னு அந்த கஷ்டம்லாம் அவருக்கு ஒன்றும் பாதிக்கவே இல்லை. அப்படி ஒரு நெஞ்சு உறுதி சுவாமிகளுக்கு, அந்த மாதிரி ஒரு பக்தி, அப்பேற்பட்ட பக்தி இருந்ததுனால சுவாமிகள் தன்னை நிராட்சர சிரோமணின்னு சொல்லியிருப்பார். இது எனக்கு தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளவு கடல் போன்ற படிப்பு இருந்தது, ஆனால் எனக்கு ஒரு சாஸ்திரமும் தெரியாது, நான் பெரிவாளை நம்பியிருக்கேன் அப்படின்னு பாகவதம் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுனால, அப்படி பெரிவாட்ட பக்தியாக இருந்ததுனால பெரிவா அனுகிரகம் பண்ணி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்னு சொல்கிறாரே, அப்படி சுவாமிகள் தன்னுடைய அஜானம் விலகி ஞானத்தோடு சன்னியாசியாக விளங்கினார். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.